நாம் அதை சில காரியத்தை உணர்றமோ இல்லையோ, நம்ம வாழ்க்கையில ஹாரிசான்டல் லெவல் அப்படின்னு இந்த உலக லெவல்ல நமக்கு நடக்கிற எல்லா காரியமும், நம்ம உறவுகள், நம்ம வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலைகள், நம்ம வாழ்க்கையில இருக்கிற சந்தோஷம், சோர்வு, கனி தர்றது, எல்லாமே நம்ம வர்டிக்கல் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்து இருக்கிறது. நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில எல்லாமே இருக்கிறது. எல்லா பலவிதமான பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில வந்துட முடியும், நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு சரியான விதத்துல இல்லாம போச்சுன்னா அது பாவத்தினால் தடைப்பட்டதுன்னா. அப்படி எல்லா பிரச்சனைகளும் நம்ம இருக்கும்போது நிறைய பேர் மக்கள் என்ன செய்யறதுன்னா, அந்த பிரச்சனைக்கு ஒரு பேட்ச் போடுறது, இங்க அப்படி சால்வ் பண்ணலாம், அங்க அப்படி சால்வ் பண்ணலாம்னு தான் பாக்குறது. அதை கரெக்டா சால்வ் பண்ணணும் அப்படின்னா, அதை எப்படி சால்வ் பண்ற ஒரே விதம், உண்மையான மனம் திரும்புதலோடு பாவ அறிக்கையோடு நாம் நம்மளை தாழ்த்தி அதை செய்யற வரைக்கும் எதுவுமே சரியாக போறதில்லை நிரந்தரமாக. சங்கீதம் 51 நமக்கு முக்கியமான பாடங்களை, உண்மையான மனம் திரும்புதலும் அறிக்கையை பற்றி பாடங்களை சொல்லுது. நான் பார்த்திருக்கேன் என்னுடைய பாஸ்டர்ஸ் அனுபவத்துல, மக்கள் அதை சால்வ் பண்ண பார்ப்பாங்க, இப்படி சரி பண்ணலாம், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இப்படி ஒரு பிரச்சனையை போட்டுக்கிட்டு ஏங்க இப்படி தள்ளணும் இருக்குன்னு, அது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாமான்னு குழம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா சங்கீதம் 51 கொண்டு வரவே மாட்டாங்க. தாங்களை ஆராய்ந்து பார்த்து தங்கள் மனதை அறிக்கையிட்டு, ஆண்டவரே உங்களுடைய உறவில் நாங்கள் சரி இல்லாததுனால தான் இதெல்லாம் எங்களுக்கு வந்திருக்குன்றத பார்க்கிற இது கிடையாது, அது வருதே இல்ல மனிதர்கள். ஆனா நம்ம தாவீதை பார்க்கிறோம், 51 அவர் முக்கியமான பாடல்களை நம்ம கற்றுக் கொடுக்கிறார். 1-7 வரைக்கும் உண்மையான பாவ அறிக்கையை தான் செய்து, 8 வசனத்திலிருந்து பாவத்தினால் தான் இழந்த காரியங்களை ஆண்டவர் தனக்கு மீண்டுமாக புதுப்பித்து தர வேண்டும், ஒரு ரெஸ்டோரேஷன் வாங்க, நான் மீண்டுமாக ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாக எல்லாமே எனக்கு மீண்டுமாக தார். கடந்த அதனோட ஜபமாக 11 வசனத்துல இருந்து அவர் செஞ்சிட்டு வராரு. 11 ஒரு நெகட்டிவ் ப்ரேயர், ஆண்டவரே இதை செஞ்சிடாதீங்க, உன் பிரசன்னத்துல இருந்து என்ன தள்ளிடாதீங்க, பிரசன்னம் அவருக்கு உணர முடிய மாட்டேங்க, எனக்கு தள்ளி விட்டுறாதீங்க, உங்களுடைய ஆவியை என்னிலிருந்து எடுக்கிறாதீங்க, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதை செய்யாதீங்க, எதை செய்யுங்கன்றாருன்னா 12 வசனத்துல உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். சந்தோஷத்தை கொடுக்கறது மாத்திரம் இல்ல, அந்த சந்தோஷத்தை தொடர்ந்து நான் காத்து அந்த சந்தோஷத்திலேயே நிலைத்திருக்கும்படிக்கு அந்த உற்சாகமான ஆவி, உயர்ந்த ஆவி, சிறந்த ராஜரீக ஆவி, அந்த பரலோக இன்பங்களை அனுபவிச்சுட்டு உயர்ந்த நிலையில இருந்துகிட்டே இருக்கும்படிக்கு, கீழே இறங்கி இந்த உலக சாக்கட சந்தோஷங்களை நாடி ஓடாத படிக்கு, வாழ்க்கை ஒரு மாதிரி வெறுத்து போய் உலக காரியங்களை நாடி பாவங்களையும் அதுல நாடி திருப்பி விழுந்துடாத படிக்கு, என்னை மேல வச்சு என்னை காத்துக்கொள்ளுங்க, ரட்சத்தின் சந்தோஷத்துல பரம இன்பங்களையே என்னை வச்சு காத்துக்கொள்ளுங்கன்ற. அப்படி நீங்க செய்தா, இன்னைக்கு 13 வசனத்துக்கு நம்ம வரோம், அதுக்கு என்ன சொல்லலாம்னா அந்த புதுப்பிக்குதலுடைய இறுதி களி. 13 வசனத்துல நீங்க காண்டி என்னுடைய ரட்சத்தின் சந்தோஷத்துல எனக்கு திருப்பி தந்து உற்சாகமான ஆவியில என்னை தாங்கிக்கிட்டே வந்தீங்கன்னா என்ன செய்யும் செய்வேன் அப்பொழுது, 13 வசனத்துல அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசித்து பாவிகள் உம்மட மனம் திரும்புவார்கள். ஒரு விதத்துல இதுதான் ஒரு இறுதி கிராண்ட் குறிக்கோள். அவர் இந்த முழு சங்கீதத்தை செஞ்சுட்டு வர்றது, கடவுள் ஏன் இவர் பாவங்களை கழுவணும், கடவுள் ஏன் இவரை சுத்தப்படுத்தணும், ஏன் அவருடைய பிரசன்னத்துல இருந்து தள்ளக்கூடாது, ஏன் இவர் ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்து இவர் தாங்கிட்டு வரணும், இறுதி கனி குறிக்கோள் இதுதான். இதுக்குத்தான் பாவிகள் உன் பக்கம் திரும்பலாம். 13 வசனம் புதுப்பிக்குதலுடைய ஒரு கனி அப்படின்னு சொல்லலாம், அந்த ஃப்ரூட் ஆஃப் ரெஸ்டோரேஷன். ஏன் நீங்களும் நானும் பாவம் செஞ்சுட்டா, பாவத்தின் கட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோம்னா, பாவத்தின் வல்லமையில மாட்டிக்கிட்டு குற்ற மனசாட்சியில வாடிக்கிட்டு உடஞ்சி ஆண்டவர் கிட்ட வந்து ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நம்மளை மன்னிச்சு புதுப்பிக்கிறது மூலமா செய்கிற கனி என்னவா இருக்கணும், ஏன் கடவுள் அவர் பிரசன்னத்தை மீண்டுமா கொடுக்கணும்? ஏன் ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுக்கணும்? ஏன் நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கா, நம்ம சமாதானமா ஃபீல் பண்றதுக்கு, நம்ம இனிமே குற்றமா ரொம்ப குற்றமா ஃபீல் பண்ற மனசே சரியில்லை, சந்தோஷமா உற்சாகமா ஃபீல் பண்ணும், நம்ம எப்பப்பாரு அப்படித்தான் நினைக்கிறது. அதை மிஞ்சி நம்ம போறதே இல்லை. நம்ம ஜபம் எப்பவும் அந்த சுயநல குறிக்கோரோடு தான் நின்றுது. நான் இனிமே குற்றமா ஃபீல் பண்ணக்கூடாது, நான் ஆண்டவர் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிள்ளையாக ஜிலு ஜிலு ஜிலுன்னு மனசுல இருக்கணும், அவ்வளவுதான் எனக்கு வேணும். ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக நம்ம ஜபம் பண்ணும் போது அது பிரதானமாக நம்மளையே முடிஞ்சு போகுது. அது மிஞ்சி அது நிரம்பி வெளியில போறதுக்கே நம்ம பார்க்கறது இல்லை. நம்மள சந்தோஷமா கொடுக்கணும்னு இருக்கணும், அவ்வளவுதான். தாவீது அதுக்காக ஜபம் தான் பண்ணாரு, சந்தோஷத்தை எனக்கு கொடுங்க, ஆனா அதோடு நிக்கல பாருங்க. அநேக நேரங்கள்ல நம்ம எல்லாருடைய ஜபங்களும் அதுல நிறுத்து. அநேக நேரத்துல ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்காம இருக்கிறதுக்கு காரணம், புதுப்பிக்குதலை நாம் அனுபவிக்காம இருக்கிறதுக்கு காரணமே நம்முடைய ஜபங்கள்லாம் ஒரு சுயநல நோக்கத்தோட முடிஞ்சு நின்று போயிடுது. அது மீஞ்சி நம்முடைய தொலைப்பார்வை நமக்கு இருக்கிறது இல்ல. தாவீது ஒரு புதுப்பிக்குதலுக்காக இருக்கக்கூடிய சரியான குறிக்கோள் என்ன என்னன்னு நம்ம கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தில இருந்து என்ன நீங்க தள்ளாம, உமது ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்தா, உற்சாக ஆவியினால தொடர்ந்து என்ன தாங்கிட்டு இருந்தா, ஆமா உண்மையாதான் சந்தோஷமா ஆனந்தமா சமாதானமா நிறைஞ்சிருப்பான், ஆனா அதோடு நான் நிக்க மாட்டேன், அப்பொழுது பாதகருக்கு உமது வழியை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். ஒவ்வொரு புதுப்பிக்குதலுக்காக செய்கிற உண்மையான ஜபம் குறிக்கோள் தான் இருக்கணும். இதோட அர்த்தத்தை என்ன நம்ம பார்க்கலாம், இந்த ஜபத்தினுடைய அர்த்தம், அதுக்கப்புறம் சில பயன்பாடுகளோடு முடிக்கலாம். அப்பொழுது பாதகருக்கு உம்முடைய வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். அப்பொழுது நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா ஒரு டைம், அப்பொழுது நம்ம ஒரு டைமை குறிக்குது. அந்த எப்ப நீங்க செய்யறீங்களோ ஒரு கண்டிஷனை குறிக்குது. இதுக்கு முன்னாடி இருக்கிற கண்டிஷன் என்ன கண்டிஷன், நீங்க எப்ப சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்த உற்சாக ஆவியில என்ன காக்குறீங்களோ அப்பொழுது, அப்பொழுது ஒரு கனி வரும். ஆண்டவரே, என்ன கனி? நான் உபதேசிப்பேன், ஐ வில் டீச், நான் உபதேசிப்பேன். அது ஒரு கனியா வரும். என்ன உபதேசிக்கிறதுனா, என்ன அறிவு பூர்வமாக அனுபவத்திலிருந்து சில காரியங்களை மக்கள் மற்ற மக்கள் புரிந்து கொள்ளும்படிக்கு நான் அதை கம்யூனிகேட் அறிவிப்பேன். என்னத்தை அறிவிப்பேன்? உமது வழிகளை, இல்லைங்களா, உமது வழிகளை என்றார். உமது அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை, ஆண்டவருடைய வழிகள்னா என்ன அப்படின்னா, ஆண்டவர் யாரு, அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, என்ன செய்யறாரு, அவருடைய வழிகளின்படி பாவிகளான நாம் அவருடைய வழியின்படி எப்படி அவர்கிட்ட ஒப்புரவு ஆக முடியும், ஒப்புரவாய் அவருடைய வழிகள்ல எப்படி நடக்கிறது, அதுதான் ஆண்டவருடைய வார்த்தைகள் தான். வேதம் திருப்பி திருப்பி ஆண்டவருடைய வழிகள், கர்த்தருடைய வழிகள்னு அந்த வசனம் பயன்படுத்துட்டு, வேத வசனங்களுடைய சத்தியங்கள், சுவிசேஷத்தின் செய்தி, காஸ்பல் மெசேஜ் தான் அவருடைய வழிகள், சரிங்களா. அத நான் அறிவிப்பேன். தாவீது என்ன சொல்றாரு, ஆண்டவரே நான் பாவத்துல விழுந்த என்னை கழுவி என்னை சுத்திகரித்து என்னை மீண்டுமாக புதுப்பிச்சீங்கன்னா, நான் மிகுந்த அக்கறையோடு முயற்சியோடு சிந்தனையோடு அறிவோடு தெளிவோடு உம்முடைய வழிகளை நான் போதிப்பேன், உபதேசிப்பேன். ஏன் அறிவிப்பேன்னு போல, ஒரு வாட்டி சொல்லிட்டு கேட்டா கேளுங்கன்னு போல, டீச்சின்னும் போது ஒரு தடவை சொல்லி விடுறது இல்ல, தொடர்ந்து முறையாக தெளிவாக அந்த மக்கள் புரிந்து கொள்ளும் வரைக்கும் போதிப்பேன், என் வாழ்க்கையை அதை போதிப்பதற்காக நான் என்னை அர்ப்பணிப்பேன். அதான் அவர் சொல்றது. யாருக்கு போதிப்பேன்றாரு? சர்ச்சில் கேட்கிறவங்களுக்கா, பரிசுத்தவான்களுக்கா, ஆலயத்தில் இருக்கிறவங்களுக்கா, அவங்களுக்கு என்ன? ரெண்டு பேர் சொல்றாரு. பாதகர், அந்த சங்கி அந்த வசனத்தில் இருக்கிற இரண்டாவது பகுதியில் பாவிகள், இவங்க தான் ரெண்டு வார்த்தைகள். பாதகர், பாதகர்னு டிரான்ஸ்கிரஸர்ஸ் இங்கிலீஷ்ல பலமான வார்த்தை. ஆண்டவருடைய எந்த கற்பனையும் மதிக்காம கடினப்பட்டு தேவ பயமே இல்லாம ஆங்காரத்துல வேணும்னு கடவுளுடைய கோடுகளை கற்பனைகளை தாண்டுகிறவர்கள். ஆண்டவர் இதை செய்யாதனா அதை செய்யற வாழ்க்கை முறைய வாழுகிற பாதகர்கள். மறுஜன்மம் அடையாம கடினப்பட்ட மனிதர்கள். வேதம் சங்கீதம் அநேக நேரத்துல டிரான்ஸ்கிரஸ்ஸ பத்தி பேசுது. பாதகர்கள் கூண்டோடு அழிவார்கள், பாதகர்கள் அறுப்புண்டு போவார்கள் அப்படி எல்லாம் சொல்லுது. அதாவது நரகத்தின் பாதையில வேகமா ஓடிக்கிட்டு இருக்கிறவங்க. அது மாத்திரம்ல, பாவிகள் என்ற ஒரு வார்த்தை வந்து அவங்க தீர்ப்பு கொடுத்து தேவ கோபாக்கினைக்குள்ள அவங்க தீர்ப்பு கொடுக்கப்பட்டவங்க. கண்டம் சங்கீத ஒண்ணு சொல்லுது, பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். ஏன்னா பாவிகளுடைய வழியிலே நிற்க கூடாது, நரகத்துக்கு போற சீக்கிரம் நரகத்துக்கு நம்மளை கொண்டு போற வழிகள் அது பாவியுடைய வழி. இந்த பாதகர்கள் பாவிகள். தாவீது வந்து யாருக்கு போதிப்பன்றாரு? குடி வருகிறவரும் விசுவாசிகளுக்கு மாத்திரம் இல்ல, பிரதானமாக பரிசுத்தமா கடவுளுடைய தேவனுடைய மக்கள் கோட்ல வெளியில இருந்து கடினப்பட்டு இருள்ல குருட்டுத்தனத்துல மர்ஜன்ம அடையாம தேவ கோபாசினியில நரகத்தை நோக்கி ஓடுகிற மாபெரும் பாவிகளை செஞ்சுட்டு இருக்கிற அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா டீச் பண்றது. இப்ப டீச் பண்ணுங்க, இப்ப டீச் பண்ணி பாருங்க, வரட்டி அடிப்பாங்க. ரொம்ப ஈஸியா இல்ல, கேட்கவும் மாட்டாங்க, பொதிக்கும்படி இருக்கவே மாட்டாங்க. இப்ப எல்லாம் நீங்க உட்காந்து கேட்கறீங்க, எத்தனை பேர் பாதகர் கேட்பாங்க, நீ கேட்க மாட்டாங்க. ஆனா தாவீது என்ன சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை காண்டி மீண்டுமா எனக்கு கொடுத்தீங்கன்னா அவர்கள் அவர்களுக்கும் போதிக்கிற சாமியோடு நான் போய் போதிப்பேன், அதை போதிக்கிறதுக்கு என்னை நான் அர்ப்பணிப்பேன். அவங்க எவ்வளவுதான் கடினப்பட்டிருந்தாலும் நீங்க அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை என் உள்ளத்துல கொடுத்திருக்கும் போது நான் அவங்களுக்கு போதிச்சா என்ன நடக்கும்ன்றார் அந்த சங்கீதத்துல. அப்பொழுது பாதகர்களுக்கு உமது வழியை உபதேசிப்பேன், என்ன நடக்கும், பாவிகள் உம்மடத்தில் மனம் திரும்புவார்கள். என்ன அதிசயம், என்ன அதிசயம், கான்பிடன்ட். நான் அறிவுபூர்வமாக தெளிவாக முயற்சியை எடுத்து பாதகர்களுக்கு உம்முடைய வழியை நான் போதிப்பேன். பெரிய விசுவாச அறிக்கையை அங்க சொல்ற, அவர்கள் பாவிகள் உம்மடத்தில் மனம் திரும்புவார்கள். திரும்பினா திரும்பலான்னு இல்ல, நிச்சயமா திரும்புவார்கள். பாருங்க, மனம் திரும்புவார்கள். They will turn என்ற வார்த்தை மனம் திரும்புதுன்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முதலிருந்த நிலைக்கு மீண்டுமாக கொண்டு வர்றது. ஒவ்வொரு பாவியும் இந்த உலகத்துல ஒரு முரண்பாடா இருக்கான், அவன் படைக்கப்பட்ட நிலையிலே அவன் இல்ல, ஆண்டவருக்கு விரோதமாக ஒரு அப்நார்மலா இருக்கான். ஆனா நீங்க காண்டி எனக்கு அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்தீங்கன்னா நான் அவனுக்கு போய் உங்களுடைய வழிகளை சொல்லி கொடுத்து அவனை ஒரிஜினல் நிலையில படைக்கப்பட்ட நிலையில படைத்தவருக்கு கீழாக இருக்கும்படிக்கு மனம் திரும்பும்படிக்கு நான் ஒரிஜினல் நிலைக்கு கொண்டு வருகிறேன். Conversion, return to the Lord. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள். சங்கீதம் 55 சொல்லுகிறது, அவர் சமீபமா இருக்கும் போது அவரை கூப்பிடுங்கள். துன்மார்கன் தன் வழியையும் நீதிமான்கள் அநீதிமான் தன் சிந்தனையை விட்டு கர்த்தரிடத்து திரும்ப கடவா. திரும்பறது கன்வர்ஷன் என்றது வந்து நம்ம கெட்ட பழக்கங்கள்லாம் விட்டுட்டு தப்பு செய்யறதெல்லாம் விட்டுட்டு இனிமே ஒழுங்கா இருக்கிறது இல்ல, அது இல்ல மனம் திரும்புதல், நல்லவங்களா இனிமே வாழ்றது இல்ல. கன்வர்ஷன் என்ன தெரியுமா, இனிமே பாவ வழி சுயநல வாழ்க்கை சுயநலமே இருந்த வாழ்க்கை திரும்பி இனிமே கடவுளேன்னு கடவுளை மையமாக கடவுளை நோக்கமாக கடவுளால் ஆளப்படுகிற கடவுள்ல முடிகிற வாழ்க்கை கடவுள் பக்கம் திரும்புறது. சில பேர் மாறிட்டேன்னு சொல்லிட்டு பாதி மாறுவாங்க, ஒரு ஆவி போய் ஒரு ஆவி போன மாதிரி கொஞ்சம் ஒழுங்கா டீசெண்டா கொஞ்ச நாள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் பத்தாவி ஏழாவி வந்துடும் அவங்களுக்கு. அது இல்ல, முழு கன்வர்ஷன்னா நான் ஆண்டவர் பக்கம் திரும்புறது. ஆண்டவர் பக்கம் திரும்புறதுனால வருகிற விளைவு தான் நல்ல வாழ்க்கை. ஆனா கன்வர்ஷன் வந்து கடவுள் பக்கம் திரும்புறது, ஒரிஜினல் நிலையில் ஆண்டவர் ஆண்டவருடைய மகிமைக்காக வாழ்வே, இன்னுமே சுயநலம் எனக்கு எனதுன்னு வாழ்ந்துகிட்டு இருந்த நான் இனிமே ஆண்டவருக்காக வாழ்வேன். அதான் தாவீதுடைய ஜபம். என்ன அருமையான ஜபம், நம்ம ஜபங்கள் இப்படியா இருக்கு, ஆண்டவரே பாவம் செஞ்சுட்டேன் மன்னிங்க, ஆண்டவரே மன்னிங்க, தப்பு செஞ்சுட்டேன் மன்னிங்க, எதுக்கு மன்னிக்கணும்னு, நான் சந்தோஷமா இருக்கணும், நான் சமாதானமா இருக்கணும், நான் குற்றம் பண்ணக்கூடாது, நான் ஜபம் பண்ணும்போது சந்தோஷமா ஜபம் பண்ண குடும்பத்துல சந்தோஷமா இருக்கணும் இல்ல. இவர் பாருங்களேன், அவருடைய மனம் மன்னிக்கணும், ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுங்க. எதுக்கு கொடுக்கணும், அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு நிறைஞ்சு சந்தோஷமா தான் இருப்பேன், ஆனா அந்த சந்தோஷத்தின் விளைவாக என்ன நடக்கும், அதனோட நிறைவுனால நான் போய் மாபெரும் பாதகர்களுக்கு உங்களுடைய வழியை சொல்லி அவங்களும் பக்கம் திருப்புவேன். அதுக்கு எந்த ஜபத்தை கேட்பார் ஆண்டவர்? ஏற்றுக்கொள்ளுகிற ஜபம் எந்த மனிதனுக்கு அதிகமான ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுப்பாரு? நம்ம செய்யற ஜபத்துக்கா? பாருங்களேன் இவருடைய குறிக்கோள், அருமையான குறிக்கோள். ஆண்டவரே அப்படின்னு ஜபம் பண்றார். ஓகே, இதுதான் அவருடைய ஜபம். இல்ல சில பாடங்களை நம்ம படிச்சுக்கணும். எப்ப பாரு, ஜபம் வந்து தியாலஜியின் அடிப்படையில தான் ஜபம் இருக்கணும். அதனாலதான் தியாலஜியை படிச்சுக்கணும். ஒழுங்கான தியாலஜி இருந்தா தான் ஒழுங்கா நம்ம ஜபம் கூட பண்ண முடியும். தப்பான தியாலஜி இருந்துச்சுன்னா தப்பா ஜபம் பண்ணுவோம், அந்த ஜபம் கேட்கவும் பட முடியாது. தாவி இவ்வளவு அருமையா ஜபம் பண்ணதுக்கு அவருக்கு ஒழுங்கான தியாலஜி இருந்துச்சு. என்ன இறையல் அவரை இப்படி ஜபம் பண்ண வச்சு, அவர் சில காரியங்களை நம்பி இருந்தார். அதன் அடிப்படையில தான் இந்த ஜபம் பண்றாரு. என்ன நம்பி இருந்தார்? மூணு காரியங்கள் அவர் முக்கியமா நம்பி இருந்தார். முதலாவது, ஒரு வெற்றிகரமான சுவிசேஷ பிரசங்கம் செய்து மக்கள் ஆண்டவர் பக்கம் திரும்பணும்னா அதை செய்கிறவர்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தில் நிறைஞ்சிருந்தா தான் அது வெற்றிகரமான சுவிசேஷ பிரசங்கத்தை செய்ய முடியும். அவர் நம்பி இருந்தார். இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா, வெற்றிகரமான சுவிசேஷ பிரசங்கம் செய்யறதுக்கும் நம்முடைய ஆத்ம நிலை, ஆத்மா வந்து ரட்சிப்பின் சந்தோஷத்தை நிறைஞ்சிருக்கிறதுக்கும் பிரிக்க முடியாது. யாரெல்லாம் ரட்சிப்பின் சந்தோஷத்துல நிறைஞ்சிருப்பாங்களோ அவங்கதான் வெற்றிகரமான சுவிசேஷ பிரசங்கம் செய்ய முடியும். தாவீதுக்கு தெரியும் அவருடைய கடமை, ஆண்டவருக்காக நம்ம சாட்சி கொடுக்கணும். அது பழைய பாட்டிலும் இருந்துச்சு இல்லைங்களா? இங்க வெளிச்சமா அவங்களை வச்சிருந்த ரெண்டாவது பலகையில, நீ உன்ன நேசிக்கிற மாதிரி உன் பிறனை நேசி. 119 சங்கீதத்துல தாவீது அழுற, கண்ணீரா புலபலன்னு ஆறு மாதிரி ஓடுது, உங்களுடைய கற்பனையை மதிக்க மாட்டேன்றாங்களேன்னு அவருக்கு ஆத்தும பாரெல்லாம் இருந்துச்சு. அவர் நல்லா இருந்த டைம்ல ஆண்டவருக்கு நிச்சயமா சாட்சியை கொடுத்து அநேக பேர் ஆண்டவர் பக்கம் கொண்டு வந்திருக்கிற ஒரு மனுஷன் தான். ஆனா ஒரு வருஷமா என்ன ஆயிடுச்சு, பாவம் செய்து பெத்சபாவோடு பின்வாங்கின நிலையில் போய் தன் மனசாட்சி கடினப்பட்டு போன நிலையில அந்த பாவத்தின் விளைவாக ஒரு கனி என்ன ஆச்சு? யாருக்கும் சுவிசேஷம் சொல்றத விடுங்க, சுவிசேஷம் சொல்லுகிற ஆர்வமும் பாரமும் வாஞ்சியுமே இல்லாம போயிடுச்சு. இல்ல போனமா பேரளவுக்கு சர்ச்சில் போனமா ஜபம் பண்ணமா வீட்டுக்கு வந்தமா ஒரு மேல்பார்வையான பக்தியின் போர்வை. பாவத்துல அவர் வாழும் போது கடவுளுடைய வார்த்தையை, கடவுள் பக்கம் அநேக பேர் வரணும்ன்ற ஆர்வமே அவருக்கு இருக்குல்ல. அதான் பாவம் செய்யற ஒரு காரியம். யாருமே பாவிகள் மனம் பக்கம் திரும்பல. அவருக்கு கடமை தெரிஞ்சாலும் அந்த கடமையை அவர் செய்ய முடியாத நிலையில அவர் ஆத்மா ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லாத இருக்கும் போது ரட்சிப்பை பத்தி சொல்லுகிற, ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லுகிற ஆர்வம் இருக்காரு. இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா, தாவீதுக்கு தெரிஞ்சிருக்கு தான் சுவிசேஷம் சொல்லுகிறதுல ஏன் இவ்வளவு தோல்வியா இருந்திருக்கிற ஒரு வருஷம்ன்றதுக்கு காரணம், அது காலமா இருந்த ஒரு ப்ராப்ளம் தான், அது ஒரு அடையாளம் தான். சுவிசேஷம் சொல்லாம இருக்கிறது ஒரு அடையாளம், ஒரு சிம்டம், ஒரு ஆழமா இருக்கிற ஒரு பிரச்சனைக்கு ஒரு அடையாளம் அது. அது வேறு கிடையாது. சுவிசேஷம் சொல்லுவது ஒரு கனி, ஒரு நல்ல வேறு சரியா இருந்தாதான் கனி சரியா இருக்கும். அதான் அவர் உணர்றாரு. ஏன் ஆண்ட பாவிகள் வழியின் பக்கம் திரும்பல? அதனாலதான் 12 வசனங்களும் அதை பத்தி அவர் பேசல இல்லைங்களா? ஏன் முதல்ல வேற டீல் பண்றாரு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் கனிக்கு வர்றாரு. இது ஒரு கனி, இந்த கனி இல்ல, ஏன் இல்ல? யோசிச்சு பாருங்க, இந்த சங்கீதத்தை புரட்டி போடுங்க. பாவிகள் ஆண்டவர் பக்கம் திரும்பல. ஏன் திரும்பல? தாவீதின் மூலமா ஏன் ஆண்டவர் பக்கம் நிறைய பேர் வரல? ஏன்னா அவர் பாவிகளுக்கு ஆண்டவருடைய வழிகளை போதிச்சுக்கிட்டு இல்ல. ஏன் அவர் போதிச்சுக்கிட்டு இல்ல? ஏன்னா அவருக்கு ரட்சிப்பின் சந்தோஷம் இல்ல. ஏன் அவருக்கு ரட்சிப்பின் சந்தோஷம் இல்ல? ஏன்னா அறிக்கை செய்யாத, மனம் திரும்பாத பாவத்துல அவர் வாழ்ந்துகிட்டு இருந்தார். தொடர்ந்து அதுல வாழ்ந்துகிட்டு இருந்ததுனால ரட்சிப்பின் சந்தோஷம் இல்ல. ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லாத போது ரட்சிப்பை பத்தி சொல்லக்கூடிய ஆர்வமும் இல்ல. பாவிகளை பத்தி சொல்லியோ கொடுக்கல, எந்த பாவியும் திரும்ப. The root problem, வேறு பிரச்சனை அவர் சாட்சியா சுவிசேஷத்தை பிரசங்கம் சொல்லாம இருக்கிறதுக்கு காரணம் பாருங்க. இப்ப அதை டீல் பண்ணிட்டாரு. 12 வசனங்களை வரைக்கும் ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க, என் பாவத்தை நான் உணர்றேன், அது எப்பொழுது எனக்கு உண்பதாக இருக்கு, சந்தோஷத்தை இப்ப கொடுங்க. இப்ப கனிக்கு வர, பாவத்துல நான் வாழும் போது எந்த விதமான சாட்சியும் இல்ல, எந்த ஆத்ம பாரமோ அக்கறையோ இல்ல, சொல்றத விடுங்க, வாஞ்சியே எனக்கு இல்ல ஆண்டவரே. இப்ப நான் இந்த பாவத்தை அறிக்கை ரூட்ட டீல் பண்ணிட்டு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுங்க, கனி வரும்படிக்கு செய்யுங்க. பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு கொள்கை. வேதத்திலயோ பார்க்கணும், சப வரலாறுலயும் பார்க்கணும். எங்க சுவிசேஷம் சொல்லுகிறதுன்றது ஒரு கனி, ஒரு ஒரு அது ஒரு பேர் காரணம் இல்லை. ஏதோ ஒரு பிரச்சனை இல்லாத இருந்தா அதுல அது சுவிசேஷம் மக்கள் சொல்ல மாட்டாங்க. எந்த சபையும் பார்த்தாலும் சரி, பாருங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல இரண்டாவது அதிகாரத்துல ஆவியானவர் நிரம்பி அவங்க சந்தோஷத்துல நிறைஞ்சிருக்கும் போது, ஆண்டவர்கிட்ட சரியான உறவுல ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது என்ன ஆச்சு? அவங்களுக்கு யாராவது 15 லட்சம் எடுத்தாங்களா? போய் சொல்லுங்க உலகத்துல. இல்ல, போய் பேசினாங்க, அதனோட நிறைவுல போய் பேசினாங்க. 4வது அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம் காஸ்பல் பிரீச்சிங் ஒரு கனி. நமக்கும் ஆண்டவருக்கும் சரியான உறவு இருக்கும் போது, ஆவியானவர் நம்மள சச்சிப்பின் சந்தோஷத்துல சமாதானத்துல நிரப்பும் போது, அதனோட வெளிப்பாடாக ஓவர் அதனோட நிறைவாக நாம் செய்கிற பணிதான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. சப வரலாற்றையும் பார்க்கிறோம். எழுப்புதல்னா என்ன? எத்தனையோ பேர் எழுப்புதல் என்ன எழுப்புதல் கை தட்டிக்கிட்டு அதான் எழுப்புதல். என்னங்க எழுப்புதல்னா? நான் சந்தோஷமா ஆவியானவர் இறங்கி வந்தாரு, அப்படியாச்சு இப்படியாச்சுன்னு ஒருத்தனும் மனம் திரும்பி இருக்க மாட்டாங்க. அது இல்ல எழுப்புதல். வரலாற்றுல உண்மையான எழுப்புதல், ஆண்டவர் மெய்யாகவே ஒரு எழுப்புதல் ஏற்படுத்தினார்னா என்ன நடக்கும்? அங்க ஒரு பெருக்கின விதத்துல காஸ்பல் பரவும். அங்க இருந்த சபை மக்கள் எல்லாம் வெளியே போய் ஆண்டவரை பத்தி சொல்ல ஆரம்பிப்பாங்க. அநேக பேர் ரட்சிக்கப்படப்படுவாங்க. காஸ்பல் பரவ ஆரம்பிக்கிற வேலை தான் உண்மையான ஆவியின் பணி. அங்க நடந்திருக்கு. அங்க உட்காந்துக்கிட்டு வரவும் குழுகுலன்னு இருந்துச்சு, எங்களுக்கு சொல்லு சொல்லு எல்லாம் ஒரு மெசேஜ் ஆண்டவருடைய இது சொல்லிக்கிட்டே பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு வேலையும் நடக்கலாங்க. எங்க ஆண்டவருடைய அனல், ஆண்டவருடைய ஆவியானவர் இறங்கி பணி செஞ்சிருக்காரோ அங்கு காஸ்பல் பரவும். அதான் அடையாள் தான். இதை உணர்ற ஆண்டவரே என்னால இறக்கம் காட்டுங்க, பாவத்தை மன்னிங்க, நீங்க அதை செய்யலன்னா ஒரு பேரளவுக்கு போய் நான் காஸ்பல மக்களுக்கு சொல்ல பாக்கலாம். ஒரு பெரிய கேலி கூத்தாத்தா இருக்கும். அது இல்ல, உங்களுடைய ரட்சிப்பு சந்தோஷத்தோடு நான் செய்யணும். அதோட ஒரு 12வது வசனத்தோடு நிறுத்தல. எனக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுங்க, அது ஆட்டோமேட்டிக்கா நான் காஸ்பல் இல்ல, நீங்க அதை கொடுத்தீங்கன்னா நான் போய் போதிப்பேன்ற ஒரு பேலன்ஸை பார்க்கணும் இல்லைங்களா? ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கும்போது நான் போய் போதிப்பேன். வெறும் நம்ம காஸ்பல் மீட்டிங்க பிளான் பண்றது, ஆர்கனைஸ் பண்றது மாத்திரம் இல்ல, ஆண்டவரோடு சரியான உறவுல இருந்து ஆர்வத்தோடு சந்தோஷத்துல இருக்கும் ஒரு புதுப்பிக்குதல், ஒரு வேறு ஆண்டவருக்கு சாட்சியாக சுவிசேஷம் சொல்றது ஒரு கனி. இது ரெண்டுமே பிரிக்க முடியாது. இந்த ஆர்டர்ல தான், ஆண்டவரோடு சரியான உறவுல இருக்கும் போதுதான் காஸ்பல். ஆகவே வெற்றிகரமான சுவிசேஷ பிரசங்கத்துக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை நிறைஞ்சிருக்கிறவங்க தான் அதை செய்ய முடியும் என்பதை முதலாவது பார்க்கிறோம். இது நமக்கும் சபைக்கும் தனிப்பட்ட விதத்துல என்ன பாடத்தை படிக்கிறோம் இத கேட்டு பார்க்கலாம். சபையாக ஆண்டவருடைய சுவிசேஷத்தின் மேல ஆர்வம் நமக்கு குறைஞ்சி அதை அறிவிக்கணும்ன்ற பாரம் நமக்கு இல்லாம இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு பிரச்சனைக்கு அது ஒரு அடையாளம். சம்திங் இஸ் ராங். நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவுல ஏதோ ஒரு பிரச்சனை. அதெல்லாம் மேற் பண்ணிட்டு ஒரு காஸ்பல் மீட்டிங் நடத்துறது ரொம்ப ஈஸி இல்லைங்களா? காஸ்பல் மீட்டிங் ப்ரோக்ராம் அதை கொடுப்போம் இதை கொடுப்போம்னு சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா சங்கீதம் 51 நம்ம ஆராய்ந்து பாக்குறது நமக்கு மாம்சத்துக்கு பிடிக்காது. ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க, எனக்கு காஸ்பல் அறிவிக்கணும்ன்ற ஆர்வம் மனசுல குறைஞ்சிருக்குதா? பாதிகள்லாம் நரகத்துக்கு போறாங்க, அவங்கள பத்தி எந்த பாரமும் இல்லையா? இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. ஏதோ பெரிய பிரச்சனை உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு. ஆண்டவர் உங்களுக்கு அந்த தாவீதுக்கு காமிச்ச மாதிரி உங்க இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து உங்க பாவத்தை உங்களுக்கு காட்டட்டும். அந்த ரூட்டை நீங்க டீல் பண்ணீங்கன்னா கனி வரும். ஓகே, முதலாவது அது. ரெண்டாவது, சுவிசேஷ வெற்றிகரமான சுவிசேஷ பணிக்கு ரட்சிப்பின் சந்தோஷம் ஒரு ரகசியம். அதான் ரகசியம். ரெண்டாவது, ரட்சிப்பின் சந்தோஷம்தான் நமக்கு சுவிசேஷ பணியை அறிவிக்கிறதுக்கு எல்லா விதமான தகுதியும் ஆயத்தமும் நம்மள பண்ணிருக்கு. பாருங்களேன், எல்லா விதமான ஆயத்தமும் தகுதியும் நமக்கு எது கொடுக்குது? ரட்சிப்பின் சந்தோஷம் தான் கொடுக்குது. நம்ம போய் காஸ்பல் இதாங்க 5 பாயிண்ட் காஸ்பல் இது இதை போய் அறிவிங்கன்னு போய் ஒரு லெக்சரர் மாதிரி போய் பேசலாம். ஒரு உணர்வும் இல்லாம ஒரு இதுவும் இல்லாம போய் பேசலாம். ஒரு காலேஜ்ல பேசுவாங்க பாருங்க, லெக்சரர் பேசலாம். ஆனா அது ஒரு அனுபவ பூர்வமான வைராக்கியத்துல அது வராத போது பரிசுத்தாவி அதை பயன்படுத்தி மக்களை மனமாற்றம் கொடுக்கறது. கேட்டா கேளுங்க, இல்லைன்னா போங்க நரகத்துக்கு, நம்ம பேசலாம். ஆனா அனுபவத்திலிருந்து பிறந்து வருகிற வார்த்தைகள் இருக்கே சாட்சி இருக்கே அதுவே வித்தியாசம். நான் பாவிகளுக்கு போய் சொல்லும் போது, அப்பா பாதகர்களே நீங்க எவ்வளவு பெரிய பாவிகள் செய்திருந்தாலும் சரி, வேஸ்டான பாவியா இருக்கலாம், நானும் அப்படிப்பட்ட பாவிதான், ஆனா தேவனுடைய இறக்கமோ கிருபையோ உங்களை பண்ணிக்க முடியும், என்ன மன்னிச்ச மாதிரி. தாவீது வந்து பாருங்க, தன்னுடைய ஞாபகத்திலிருந்து தேவன் தான் எவ்வளவு பெரிய பாவியை செஞ்சிருக்கிறோம், அந்த பாவத்துக்கு எவ்வளவு பெரிய இறக்கத்தை காமிச்சு தன்னை மன்னிச்சு புதுப்பிச்சாருன்னு போய் அதை சொல்லும் போது, ஒரு மன்னிக்கப்பட்ட பாவியாக போய் கண்ணீரோடு அந்த வைராக்கியத்தோடு சொல்லும் போது, ஆவியானவர் அந்த சாட்சியை பயன்படுத்தி தான் பாவிகளுக்கு மனம் திரும்புதலை கொடுக்கிறார். அந்தவரே நீங்க காண்டி என்னை புதுப்பிச்சு நான் போய் பாதகர்களுக்கு சொல்லும் போது, மீட்கப்பட்ட புதுப்பிக்கப்பட்ட பாவியாக அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்துல நிறைஞ்சவனாக பேசும் போது, அந்த வைராக்கியத்தின் சாட்சி வல்லமையா என்னை ஆழ்த்தப்படுத்துகிறது. யோசிச்சு பாத்திருக்கீங்களா, சுவிசேஷ பணிய ஆண்டவர் ஏன் ஏஞ்சல்ஸ் கொடுக்கல? நம்ம தான் ஒழுங்காவே செய்யறது இல்லையே. ஏஞ்சல்ஸ் எவ்வளவு தெளிவாக பிரசங்கம் பண்ண முடியும், எவ்வளவு துல்லியமாக ஆக்யூரேட்டா, அவங்களுக்கு மைண்ட் எல்லாம் டல் ஆகாது, நமக்கு தான் மைண்ட் அடையே சோர்வாயிடுது, திடீர்னு வாய் என்ன சொல்றதுன்னு தெரியாம உளறிடுறோம். ஆனா ஏஞ்சல்ஸ் எவ்வளவு பர்ஃபெக்டா செய்ய முடியும், ஏன் அவங்களுக்கு கொடுக்கல? எவ்வளவுதான் அருமையாக சொற்பொழிவோடு ஏஞ்சல்ஸ் பேசக்கூடியவர்களா இருந்தாலும், அதை தூரம் கண்டு கவனித்தவர்களாகத்தான் பேச முடியுமே தவிர, அனுபவிச்சவர்களாக தேவனுடைய கிருபை, மன்னிக்கிற கிருபையை அனுபவிச்சவர்களாக அவங்க பேசவே முடியாது. நீங்களோ நானும் பாவிகளாக அதை அனுபவத்தின் மூலமாக பேசும் போதுதான் அதை பரிசுத்தாவி பயன்படுத்தி மனமாற்றம் கொடுக்கிறார். அதுக்கு தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறேன், அதுக்கு தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன ஒரு என்கரேஜ்மெண்ட், யோசிச்சு பாருங்க. நீங்க ஆண்டவருக்கு விரோதமா தப்பு செஞ்சிருக்கிறீங்களா? உங்களுடைய கடந்த கால பாவம் உங்களை சாட்சி கொடுக்கறதுல ஒருபோதும் நிற்க வைக்க நீங்க சோர்வடைஞ்சிடாதீங்க. அந்த பாவத்தை மனம் திரும்புதலோடு அறிக்கையோடு டீல் பண்ணி ரட்சிப்பின் சந்தோஷம் ஆண்டவர் கொடுக்கணும்னு தாவீது மாதிரி கதறுங்க. அவர் ரட்சிப்பின் சந்தோஷம் கொடுக்கும் போது அந்த கிருபையின் சுவிசேஷத்தை பாவிகளுக்கு பிரசங்கம் பண்ணுகிற தகுதி உள்ள ஆட்களாக உங்களை அந்த அனுபவம் பண்ணிருக்கு. பாருங்க, இங்க போய் சொல்லலாம், பாவிகளையே பிரதான பாவி நானையா, அந்த பாவத்தின் உணர்வோடு எப்படி தோத்திருக்கிற, எப்படி நான் தோல்வி பாவத்துல விழுந்தான், தேவ கிருபை என்ன எவ்வளவு காண்பிக்கப்பட்டது, அதிசயத்துல அதிசயம், என்ன மாதிரி பாதகனுக்கு என் இயேசு கிறிஸ்து மூலமா என் பாவத்தையெல்லாம் மன்னிச்சு தன் பிள்ளையா ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொண்டாரு. நான் வேஸ்ட் பாவியாக சொல்ல முடியும், மோசமான உன்னமங்கள மாதிரி பாவிகளுக்கு ஆண்டவர் இறக்கத்தை காட்டுறவர், கிருபையை காட்டுறவருக்கு உயிருள்ள உதாரணம் நான் தான். வெறும் படிச்சுக்கிட்டு வந்து சொல்றவங்க ட்ரையா சொல்லலாம், ஆனா இது மெய்யான செய்தி, எல்லா அங்கீகரிப்புக்கும் ஏற்றுக்கொள்ள செய்தி. இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிப்பதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தார். ஆனா அது அனுபவத்தோடு கண்ணில் அக்கினியோடு ஒருத்தன் சொன்னானா, தேவதூதருக்கு கூட அப்படி சொல்ல முடியாது. அனுபவ பூர்வமாக வைராக்கியத்தோடு உணர்ந்து சொல்லிருந்திருக்கேன், அது பெருசு. அதனாலதான் தாவீது யோசிச்சு பாருங்க, ஆண்டவரே உங்க நாமத்தை அவமானப்படுத்திட்டேன், உன் நாமத்தை வாயில சொல்றது கூட தகுதி இல்லாத நிலைமைக்கு நான் பாவத்தை செஞ்சிட்டேன், என்னை பத்தி எல்லாருக்கும் இப்ப தெரியும், என்னை கேலிதான் செய்வாங்க, நான் போய் பிரசங்கம் பண்ணேன்னா நீ யாரியா எங்களுக்கு பேசுறது, நீ யோக்கியமா, ஏசித்தனம் செஞ்சவனே, கொலை செஞ்சவனே, நீ யாரியா எங்களுக்கு இப்ப திரும்ப ஆண்டவர் பக்கம் திரும்பன்னு சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லதான் செய்வாங்க. ஆனா தாவீது என்ன சொல்லுவார் தெரியுமா, ஆமாப்பா பயங்கரமான பாதகன் தான், பயங்கரமான தப்பு செஞ்சவன் தானே, ஆனா என்ன மாதிரி பாவத்தை மன்னிக்கிற அளவுக்கு தேவன்கிட்ட கிருபை இருக்கிறதுன்றதுக்கு சாட்சி நான் தான். என்ன மாதிரி ஒரு பாவி தான், மன்னிக்கப்பட்ட பாவி, தேவனுடைய கிருபையின் எல்லைய, உச்சத்தை, ஆழத்தை, அகலத்தை, இன்பத்தை என் உள்ளாந்திரத்துல அனுபவிச்சதோடு நான் வந்து உனக்கு சொல்றேன், உயிருள்ள சாட்சியாக சொல்றேன், உங்கள மாதிரி மோசமான பாவியும் ஆண்டவர் ரட்சிக்க முடியும்னு அவன் போய் சாட்சி கொடுக்கறான் பாருங்க, அவனை தாங்க தகுதி ஆக்குது. சார்லஸ் பர்ஜன் சொன்னார், ஊழியத்துல ரொம்ப முக்கியமான டிகிரி பிஏஓ, பேச்சுலர், தியாலஜி, டாக்டரேட்டோ தேவை கிடையாது, எஸ்எஸ் டிகிரின்னு அவர் சொன்னார், சேவ்டு சின்னர் டிகிரி, ரட்சிக்கப்பட்ட பாவியின் அனுபவத்தின் டிகிரி வேணும். அதுதான், எவ்வளவுதான் கரடு முரடா அவன் பேசினாலும், ஆனா அவன் தான் பாவிகளை உணர்த்த வைக்கிற அளவுக்கு பேச முடியும். தேவனுடைய கிருபை, ஐஸ்வர்யம், மகிமையை பார்க்கிறோம். எவ்வளவு பயங்கரமான தோல்வியை கூட தோல்வி அடைஞ்ச மக்கள் யோசிச்சு பாருங்க. தாவீது 50 வருஷம் தாத்தா இவ்வளவு பெரிய தப்பு கொலை தேசித்தனம் செய்து குடும்பத்தெல்லாம் கெடுத்த ஆளை கூட மத்தவங்களுக்கு ஆசீர்வாதமான ஆளாக அவனை மாற்றக்கூடிய தேவக்கிருபை. யோசிச்சு பாருங்க, ஆண்டவரே இவ்வளவு பெரிய தப்பு செஞ்சுட்டேன், இனிமே நரகத்துல தள்ளாம என்ன பரலோகத்தை எங்கேயாவது மூலையில விட்டா போதும்னு நம்ம நினைச்சிருக்கலாம். ஆனா தாவீது எவ்வளவு தைரியமா தேவனுடைய கிருபையை பத்தி நினைச்சிருக்கிறாருன்னா, என்ன வல்லமையான சாட்சியா மாத்துங்க ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் உச்சத்துக்கு ஆழத்துக்கு அகலத்துக்கு உயிருள்ள உதாரண சாட்சியா நான் வாழும்படிக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்துல என்ன நிரப்புங்க, மீண்டுமாக எனக்கு கொடுங்க. நான் போய் சொல்றேன் பாவிகளுக்கு உன் கிருபை எவ்வளவு பெருசு, எவ்வளவு அருமையான மெசேஜ் இல்லைங்களா. அது சரியா என்கரேஜ்மெண்ட் நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா. கடவுளுடைய கிருபையின் ஆழத்தை அகலத்தை உயரத்தை பார்க்க நமக்கு வைக்கணும். உலக பெரிய தப்பு செஞ்ச ஆளு இனிமே கிருபையின் சாட்சியாக நான் இருப்பேன்ற ஓகே. உண்மையான சுவிசேஷ ரட்சிகரமான சுவிசேஷத்தை சொல்றதுக்கு ரகசியம் ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு சொல்லணும். உண்மையான ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கிறவங்க தான் சுவிசேஷத்தை தகுதியோடு சொல்ல முடியும். இன்னொன்னு பாடத்தை நம்ம படிக்கலாம். பாவிகள் மனம் திரும்புறதுக்கும் சத்தியத்தின் போதனைக்கும் பிரிக்க முடியாத ஒரு தொடர்பை நாங்கள் பார்க்கிறோம் இல்லைங்களா. பாவிகளுக்கு உம்முடைய வழிகளை நான் போதிப்பேன், உபதேசிப்பேன், அப்பொழுது பாவிகள் திரும்புவார்கள். தாவீதுக்கு தெரியும் ஆண்டவர் ஒண்டிதான் பாவிகளை மனம் திரும்ப வைக்க முடியும். மனிதனுடைய சீர்கேடை பத்தி அவர்தானே சொன்னார், என் தாய் பாவத்தில் என்னை கற்பம் தரித்தாள்னு இல்லைங்களா. அவருக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் வந்து வெறும் காத்துல யாரையும் ரட்சித்துறது இல்ல, அவர் பயன்படுத்துகிற பிரதான கருவி சத்தியத்தின் போதனை. அவர் பாருங்க, கவனிச்சு பாருங்க, பாவிகள் எப்ப மனம் திரும்புவாங்க, நாம் போய் இன்னமே பாவிகளை காக்கா பிடிச்சி பாவிகளுக்கு நல்லதெல்லாம் செஞ்சு பாவிகளை எப்படியாவது கட்டாயப்படுத்தி பிரஷர் பண்ணி, இல்லைன்னா எமோஷனலா அவங்களை மியூசிக் போட்டு ஆலே லூயான்னு அவங்கள அப்படியே, இல்லைன்னா அவங்க அழுகுற மாதிரி உணர்ச்சி வசப்பட வச்சு, அவங்கள சிந்திக்க விடாம உணர்ச்சியில அழுவ வச்சு எப்படியாவது அவங்கள மாத்தி கொண்டு வருகிறோம். இல்ல இல்ல இல்ல, I will teach. நான் சிந்தனையோடு அவங்களை போதிப்பேன். அந்த சிந்தனையின் ஆற்றலோடு அவங்கள் உம்முடைய வழிகளை புரிந்து கொள்ளும் போதுதான், டீச்சிங் டீச்சிங் கேட்டு புரிந்து கொள்ளும் போதுதான் பாவிகள் மனம் திரும்புவாங்க. மியூசிக்க கேட்டு மனம் மதம் மாறலாம், மியூசிக்க நல்லதை கொடுக்கறாங்க, அர்த்திய கொடுக்கறாங்க, அதை கொடுக்கறாங்க, அற்புதம் செய்யறாங்க, மதம் மாறலாம். ஆனா தேவன் பக்கம் மதம் மாறுறது நிற்கு, மனம் மாறுறது நிற்க, அது சத்தியத்தின் போதனையின் மூலமா தான் நடக்கும். சத்தியத்தை ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கும் போதுதான் மனசாட்சி வேலை செஞ்சுதான் சுயநல வாழ்க்கை மாறி இனிமே தேவநல வாழ்க்கையா மாற முடியும். இல்லைன்னா சும்மா ஒரு மத மாற்றம் வேஷம் தான் நடக்கும் சரிங்களா. ஓகே, அது ஒரு பாடத்தை படிக்கணும். பிடிக்க முடியாத தொடர்பு உண்மையான மனமாற்றம் சத்தியத்தின் போதனையினால தான் நடக்க முடியும், அதெல்லாம் நடக்க முடியாதுங்க. கடைசியாக தாவீதுக்கு இருந்த விசுவாசத்தை பார்க்கலாம். பாவிகள் அப்பொழுது ஒருவேளை மனம் திரும்புவார்கள்ன்றாங்க, இங்கிலீஷ்ல ரொம்ப ஸ்ட்ராங், they shall be converted, நிச்சயமா திரும்புவாங்க. என்ன ஆண்டவரே நீங்க காண்டி ரட்சிப்பின் சந்தோஷத்துல என்ன புதுப்பித்து எனக்கு கொடுத்தீங்கன்னா, நான் போய் அந்த சந்தோஷத்தோடு பாவிகளுக்கு உடைய வழிய போதிக்கும் போது அப்சல்யூட் கான்பிடன்ஸ், நிச்சயமா அவங்க திரும்புவாங்க. நமக்கு அந்த விசுவாசம் இருக்கா? நம்ம சாட்சி கொடுக்கும் போது நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? சுவிசேஷத்தின் வல்லமையில நமக்கு அந்த விசுவாசம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. இதனாலதான் ஆண்டவர்கள் சுவிசேஷத்தை நம்ம சில நேரங்களில் சோர்படைஞ்சிடும். என்ன உற்பத்தி சொல்றேன், ஏன்னா நம்பிக்கையை இழந்துடுறோம். பாவிகள் நிச்சயமா திரும்ப முடியும், சுவிசேஷத்தின் வல்லமை எவனையாவது மாற்ற முடியும். சில நேரங்கள வருஷ கணக்குல சில பேருக்கு போதிச்சுட்டு நம்ம அதே அவிசுவாச மொழிகள், ஐயோ இதுங்க திருந்துற மாதிரி தெரியல, உலகம் அமரிஜன் அடையாதுங்க, ஆண்டவருக்கு எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கோங்க, இதுங்களாவது திருந்துறதாவது நமக்கு சோர்ப்பு வந்துடும். அது அவிசுவாச பாஷை. ஆனா எவ்வளவுதான் எதிர்க்கிறவர்களை திருந்தாத மக்களா இருந்தாலும் சரி, சுவிசேஷ வல்லம் ரட்சத்தின் சந்தோஷத்தோடு நாம் போய் அதை தொடர்ந்து போதிக்கும் போது அது அவங்கள மாத்தி திருத்தம். எவ்வளவு மோசமானவனா இருந்தாலும் சரி, என் தேவனுடைய சுவிசேஷம் எவ்வளவு அங்காரம் பாதகனாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு ஒவ்வொரு மூச்சிலையும் அவன் ஆண்டவருடைய கற்பனை உடைக்கிறவனா இருந்தாலும் சரி, அவனை மனம் திரும்ப வைக்கக்கூடிய வல்லமை சுவிசேஷத்துக்கு இருக்கிறது. ஆண்டவர் அதை செய்ய முடியும். அந்த நம்பிக்கையோடு நம்ம சொல்லணும். அந்த தாவீதுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு. நம்ம ஒருத்தருக்கு பிரசங்கம் பண்ணும் போது அவங்க மனசுல குத்துகிற மிகப்ப ஆழமான ஒரு அம்பு எது தெரியுமா? எவ்வளவுதான் ரட்சிக்கப்படாத கடினப்பட்ட மனசாட்சி இருந்தாலும் அவனுக்கு நம்ம சாட்சி சொல்லும் போது சுவிசேஷத்தின் வல்லமையில நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கை, அவன் நம்பாம இருக்கலாம், ஆனா சுவிசேஷத்தை நான் நம்புறேன், ஆண்டவர் உன்னை காப்பாற்ற முடியும், நம்ம வைராக்கியத்தோடு விசுவாசத்தோடு சொல்றோம் பாருங்க, அது அவன் மனசை தொட்டு ஆவியானவர் அதை கூட பயன்படுத்தி அவனை மாத்துவார். அதான் இதுக்கு அது இருந்துச்சு. அந்த வைராக்கியம் அந்த வசனத்துல தெரியுது. மனம் திரும்புவார்கள். நான் ரட்சிப்பின் சந்தோஷத்துல நிறைஞ்சி நான் போய் பிரசங்கம் பண்ணும் போது, ஸ்பீச் பண்ணும் போது நிச்சயமா திரும்புவார். அது நம்ம பிள்ளைகளா இருக்கலாம், நம்ம பெற்றோர்களா இருக்கலாம், நம்ம உறவினர்களா இருக்கலாம், இல்லைங்களா? அவன் ஆண்டவருடைய காஸ்பல்ல பவர் இருக்குதுங்க. அந்த நம்பிக்கையை நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம விசுவாசத்துலதான், விசுவாசம் தான் குறைஞ்சி போகுது, காஸ்பலுடைய பவர் குறையல. ரட்சிப்பின் சந்தோஷத்துல நிறைஞ்சி அதை போய் சொல்லும் போது நிச்சயமா ஆண்டவர் அதை வேலை செஞ்சு அவங்களை மாற்ற முடியும். இந்த நம்பிக்கை நமக்கு நிரம்பணும். நம்ம ஜெபம் பண்ணலாம் தொடர்ந்து.